அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குபவர் சுவாமிநாதன். இன்றைய செய்தியறிக்கையில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் செய்தியரங்கில் கொழும்பில் இன்று நடைபெற்ற இரு அரசியல் பேரணிகள் குறித்த விவரங்கள். அதைத் தொடர்ந்து இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் மைத்ரிபால ஸ்ரீசேனா பிபிசியிடம் தெரிவித்த கருத்துக்கள்.
இப்போ பெஹதில்வ அப்பிமே எக்கத்து எல்லாம் திபேன தேசபான பக்ஷ கண்ணாவா ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே சஜாதிய பக்ஷிய எலவுருமைய பிரஜாந்திரவாதி பக்ஷிய.
மாலத்தீவுகளின் தலைநகரில் குடிநீருக்கு ஏற்பட்டுள்ள கடும் தட்டுப்பாடு குறித்த ஒரு செவி. அதைத் தொடர்ந்து இந்தியாவில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய விலை மண்ணெண்ணெய் திட்டத்தை ரத்து செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது குறித்து பொதுமக்களின் கருத்துக்கள்.
வர்றதுக்கு கேஸ் வர்றதுக்கு 20 நாள் கூட ஆகுது. நான் எங்கள் பக்கத்தில் தான் கிருஷ்ணால் கடை இருக்குது, போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அதுக்கே இல்லை இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க.
நாங்கள் சிலிண்டர் நாங்கள் வாங்கலை, எங்களுக்கு சிலிண்டர் இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸ்டவ் தான் 10 கனெக்ஷன் ஊற்றி.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற தாக்குதல்கள் குறித்த செய்திகளும் இன்ன பிற விவரங்களும் இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சிவராமகிருஷ்ணன் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
கென்யா அதிபர் உகுரு கென்யாட்டா இழைத்ததாக கூறப்படுகின்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றச்சாட்டை சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற வழக்கு துறையினர்கள் கைவிட்டிருக்கின்றார்கள். 1200 அதிகமான கென்யர்கள் பலியாக காரணமான 2008 ஜனாதிபதி தேர்தலை அடுத்த வன்செயலை இவர் தூண்டியதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தார். இவை குறித்த முக்கியமான ஆதாரங்களை கையளிக்க கென்ய அரசாங்கம் மறுத்துவிட்டதாக வழக்கு துறையினர்கள் கூறியிருக்கின்றார்கள். சாட்சிகளை பயமுறுத்தி துன்புறுத்தல் செய்து ஒருங்கமைந்த முயற்சிகளால் புலன் விசாரணைகளுக்கு தடைகள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். தான் ஆச்சரியமடைந்ததாகவும் பெரும் ஆறுதல் அடைந்ததாகவும் கூறியிருக்கின்ற கென்யாட்டா அவர்கள் முறையற்ற ஆர்வங்களின் அழுத்தமே இவற்றுக்கு காரணம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பாவிகளை தண்டிக்க சதி செய்வதாக மனித உரிமை குழுக்கள் மீதும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார்.
செவ்வாய் கிரகத்தை ஆராய செய்ய உள்ள ஆளில்லா அமெரிக்க விண்வோளத்தை ஏந்தி செல்லும் ராக்கெட் புளாரிடாவில் உள்ள கேப் கெனாவரல் மையத்திலிருந்து ஏவப்பட்டுள்ளது. அமெரிக்க விண்வெளி அமைப்பான நாசாவால் ஏவப்பட்டுள்ள ஓரியான் விண் ஓடம் சோதனை முயற்சியின் மூலம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் விண்வெளி வீரர்களை முதலில் ஒரு அஸ்ட்ராய்டுக்கும் பின்னர் செவ்வாய் கிரகத்துக்கும் கொண்டு செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இன்றைய 4 மணி நேர பரிசோதனையானது ஓரியான் விண் ஓடம் எந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்கும் என்பதை கணிக்கவே செய்யப்படுகிறது. அதாவது புவியின் மேற்பரப்புக்குள் இந்த விண் ஓடம் மீண்டும் நுழையும் பொழுது அதனால் ஏற்படும் அதிக அளவு வெப்பத்தை அதன் வெப்பம் தாங்கும் கவசம் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் என்பதே சோதனை செய்யப்படுகிறது.
உலகின் பல பாகங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான சம்பளமே வழங்கப்படும் நிலை காணப்படுவதாக சர்வதேச தொழிலாளர் கழகமான ஐஎல்ஓவின் புதிய அறிக்கை ஒன்று கூறியிருக்கின்றது. அதிகம் படித்திருந்தும் அதிக அனுபவம் இருந்தும் அதிகமான உற்பத்தி திறன் இருந்தும் ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான சம்பளம் கொடுக்கப்படுவதாக இந்த அறிக்கை கூறுகின்றது. வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகுதிகளில் ஆண்களை விட அதிக புள்ளிகள் பெறுகின்ற பெண்களுக்கு கூடுதலான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று ஐஎல்ஓ குறிப்பிடுகின்றது. பெண் ஆண் ஊதிய இடைவெளியில் நாட்டுக்கு நாடு வித்தியாசம் காணப்படுகின்றது என்றும் பல்வேறு காரணிகள் இந்த இடைவெளியை உண்டாக்குகின்றன என்றும் ஜெனிவாவின் ஐஎல்ஓ சார்பாக பேசவுள்ள அதிகாரி ஒருவர் கூறியிருக்கின்றார்.
கிரேக்கத்தின் மிகவும் புராதன பார்த்தேனியன் சிற்பம் ஒன்றை ரஷ்யாவில் உள்ள அருங்காட்சியகத்திற்கு சில காலம் வைத்திருக்க பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் ஒன்று கடனாக கொடுத்துள்ளது கிரேக்க பிரதமர் ஆத்திரம் கொண்டுள்ளார். இந்த நடவடிக்கை கிரேக்க மக்களை அவமதிக்கும் ஒரு செயல் என்று பிரதமர் அன்டோனியோ சாமராஸ் வர்ணித்துள்ளார். பளிங்கு சிலைகளை நகர்த்த முடியாது என்பதால் அவற்றை திருப்பி அளிக்க இயலாது என்று கூறும் பிரிட்டிஷாரின் வாதம் இனியும் ஏற்புடையது அல்ல என்று கிரேக்க பிரதமர் கூறுகின்றார். இவை 200 முன்பர் ஸ்காட்லாந்தைச் சேர்ந்த எல்ஜின் பிரபுவால் ஏத்தன்ஸிலிருந்து கொண்டுவரப்பட்டன.
பொஸ்னியாவிலும் சேர்பியாவிலும் 1990 சண்டைகளின் பொழுது ஒரு மிகவும் மோசமான மனித படுகொலையுடன் தொடர்புடைய 15 போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் முன்னாள் பொஸ்னிய சேர்பிய ராணுவத்தின் மூத்த அதிகாரிகளும் அடங்குகின்றார்கள். சேர்பியா எல்லைக்கு அருகே கிழக்கு பொஸ்னியாவில் ரயிலின் மீது பொஸ்னிய சேர்பிய போராளிகள் தாக்கு நடத்தியதில் 19 கொல்லப்பட்ட ஸ்டப்சி படுகொலையின் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யப்பட்டவர்களாவர். இந்த மரணங்கள் தொடர்பாக இதுவரை ஒருவர் மீது மாத்திரமே குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது.
உலக அளவில் ஆட்கள் கடத்தப்படுவதை எப்படி சமாளிப்பது என்பது குறித்து விவாதிக்க பன்னாட்டு காவல்துறை தலைவர்கள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலய பிரதிநிதிகள் ஆகியோர் பங்குபெறும் 2 கருத்தரங்கு இன்று லண்டனில் தொடங்கியுள்ளது. இன்று நவீன கால அடிமைத்தனம் அல்லது ஆட்களை கடத்துவது என்பதன் மூலம் குற்றவாளிகள் ஆண்டொன்றுக்கு $30 பில்லியன் அளவுக்கு லாபம் ஈட்டுகிறார்கள் என்று ஐநாவின் ஒரு அங்கமான சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பு கூறுகிறது. இப்படி கடத்தப்பட்டவர்களை எப்படி மீட்பது, அவர்களுக்கு உதவுவது, புனர்வாழ்வு அளிப்பது ஆகியவை குறித்து இந்த 2 மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளன.
இன்றைய செய்தரங்கில் முதலில் இறங்கிய கண்ணோட்டம். ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகமையும் அரசு சிறுபான்மை பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் என்று எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரான மைத்ரிபால சிறிசேனா பிபிசி சிங்கள சேவையின் சரோஜ் பத்ரிநாயுடம் தெரிவித்திருக்கின்றார். இதுகுறித்த மேலதி விவரங்களை தமிழ் தருகிறார் சீவகன்.
இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அமைக்கப்படவிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளையும் உள்ளடக்கிய தேசிய அரசாங்கம் ஒன்றே சிறுபான்மை மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து ஆராயும் என்று இலங்கையின் ஜனாதிபதி தேர்தலின் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரான மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். பிபிசிக்கான செவ்வியொன்றிலேயே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் போர் முடிவுக்கு வந்துவிட்டாலும் தமிழர்களின் பிரச்சினை இன்னமும் தீரவில்லை என்றும், அதேவேளை முஸ்லிம்களும் பல பிரச்சினைகளை எதிர்கொள்ள தொடங்கியிருப்பதாகவும் கூறி, இந்த சிறுபான்மை மக்களின் பிரச்சினைகளுக்கான பொது வேட்பாளரின் திட்டம் என்ன என்று பிபிசியின் சிங்கள சேவையின் சரோஜ் பத்ரன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மைத்ரிபால சிறிசேன அவர்கள், தமது முதல் 100 நடவடிக்கை திட்டத்தில் சிறுபான்மை மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்து உள்ளடக்கப்படவில்லை என்றும், தேர்தலின் பின்னர் அமைக்கப்பட இருக்கின்ற தேசிய அரசாங்கமே அதனை ஆராயும் என்றும் குறிப்பிட்டார். எமது கூட்டணியில் பல அரசியல் கட்சிகள் அங்கம் வகிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, ஜெனரல் சரத் பொன்சேகா அவர்களது கட்சி, ஹெலோ உரிமைய என பல அரசியல் கட்சிகள் எங்கள் அமைப்பில் இருக்கின்றன. அதனைவிட பல பொது அமைப்புகளும் அதில் அடங்குகின்றன. எங்களது கூட்டணியின் செயற்திட்டமாக 100 திட்டம் ஒன்றை நாங்கள் ஏற்கனவே பிரசுரித்திருக்கின்றோம். இந்த 100 திட்டத்தில் நிறைவேற்று ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழித்தல், அரசியலமைப்பில் மாற்றங்களை செய்தல் மற்றும் வறிய மக்களின் நலன்களுக்கான பொருளாதார மறுசீரமைப்பு ஆகியனவே அடங்கியிருக்கின்றன. எமது 100 திட்டத்தில் இவை மாத்திரம்தான் இருக்கின்றன. இதில் ஏனைய விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. ஆனால் தேர்தலுக்கு பின்னர் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கியவாறான ஒரு தேசிய அரசாங்கத்தை நாங்கள் அமைப்போம். அந்த அரசாங்கம்தான் சிறுபான்மை மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கும் என்றார் எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளரான மைத்ரிபால சிறிசேன. ஒருவேளை தற்போது இருக்கின்ற நாடாளுமன்றத்தில் அனைவரையும் உள்ளடக்கிய தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படவில்லையானால் இந்த நாடாளுமன்றத்தை கலைத்து மறுதேர்தலை நடத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேவேளை நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ஒழித்தல் குறித்த மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அவர், நிறைவேற்று ஜனாதிபதிக்கு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் தான் ஒழித்து விடுவேன் என்றும், ஆனால் அரசியலமைப்பின் கீழ் அவருக்கு வழங்கப்பட்ட படைகளின் தளபதிக்கான அதிகாரமும் மாகாண சபைகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரங்களையும் தாம் தம்பசம் வைத்திருப்பேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்.
இலங்கை தலைநகர் கொழும்பில் பொதுபல சேனாவும் ஐக்கிய தேசிய கூட்டணியும் பேரணிகளை நடத்தியிருக்கின்றன. மேலதிக விவரங்களுடன் நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார்.
எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது எந்தவொரு வேட்பாளரையும் ஆதரிக்காத போதிலும் நாட்டுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள சதி திட்டங்களை தோக்கடிக்கக்கூடிய வேட்பாளர் ஒருவருக்கு வாக்களிக்குமாறு பொதுபல சேனா அமைப்பு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இன்று மாலை கொழும்பில் நடைபெற்ற கூட்டமொன்றில் உரையாற்றிய போதே அந்த அமைப்பின் செயலாளர் கலகுடாத்தே ஞானசார தேரர் இதனை தெரிவித்தார். மகிந்த ராஜபக்சவுக்கோ இல்லாவிட்டால் மைத்ரிபால சிறிசேனவுக்கோ வாக்களிக்குமாறு நாம் வேண்டுகோள் விடுக்க மாட்டோம் என்று தெரிவித்த ஞானசார தேரர், தற்போது நாட்டுக்கு எதிராக பாரிய சதி திட்டமொன்று செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கட்சி தற்போது 2 பிரிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு பிரிக்கப்பட்ட ஒரு முக்கிய தலைவர் எதிரணியின் ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இதுதான் சர்வதேச சதி என்று தெரிவித்த கலகுடாத்தே ஞானசார தேரர், இதனை நன்றாக புரிந்து கொண்டு வாக்களிக்குமாறு மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இதேவேளை ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாதென்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். யுத்தம் முடிவுக்கு வந்த பின்பு பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதற்காக தனக்கு அதிகாரத்தை வழங்குமாறு கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மகிந்த ராஜபக்ஷ மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். அதற்கான அதிகாரத்தை மக்கள் வழங்கிய போதிலும் ஜனாதிபதி ராஜபக்ஷவினால் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியவில்லை என்று தெரிவித்த ரணில் விக்ரமசிங்கம் தற்போது நாட்டில் வறுமை மற்றும் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். மைத்திரிபால சிறிசேனவின் தலைமையில் அமைக்கப்படவுள்ள அரசாங்கத்தின் கீழ் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கம்.
செய்திகளை தந்தவர் நமது கொழும்பு செய்தியாளர் உதயகுமார். அடுத்த சர்வதேச கண்ணோட்டம். அமெரிக்க விண்வெளி நிறுவனம் புதிதாக வடிவமைத்திருக்கின்ற ஓரியன் விண்வெளி ஓடத்தின் ஆளில்லா வடிவம் ஒன்றை சுமந்து செல்கின்ற ராக்கெட் புளோரிடாவிலிருந்து விண்வெளியில் ஏவப்பட்டிருக்கிறது. மனிதர்களை சர்வதேச விண்வெளி நிலையம் தாண்டி, அதாவது நிலா, செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கு எதிர்காலத்தில் சுமந்து செல்லும் நோக்கில் வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற விண்வெளி ஓடம் இது. இதுபற்றி ஜொனாதன் ஏமோஸ் வழங்குகின்ற விவரங்களை தமிழ் தருகிறார் சாதாத்.
8, 7, 6, 5, 4, 3, 2, 1 and lift off at dawn, the dawn of Orion and a new era of American space exploration.
ஓரியன் விண்வெளி ஓடத்தை சுமந்து கொண்டு டெல்டா 4 என்ற ராக்கெட் புளோரிடாவில் இருக்கின்ற கேப் கனர்வாலிலிருந்து இந்திய நேரப்படி மாலை சுமார் 5:30 மணிக்கு கிளம்பியிருந்தது. வியாழனன்று நடத்தப்படுவதாக இருந்த இந்த வெள்ளோட்ட பயணம் தாமதிக்கப்பட்டு வெள்ளியன்று நடந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓரியன் சிறிது நேரம் செய்யக்கூடிய இந்த பரிசோதனை வெள்ளோட்டத்தின் மூலம் அதில் இருக்கின்ற மிக அவசியமான தொழில்நுட்பங்களான அதன் வெப்ப பாதுகாப்பு கவசம், அது காற்றில் மிதந்து தரையிறங்க உதவும் அதன் பாராசூட்டுகள் போன்றவை பரிசோதிக்கப்படுகின்றன. கூம்பு வடிவிலான ஓரியன் விண்கலத்தை பூமிக்கு 6,000 கிலோமீட்டர்கள் உயரத்துக்கு கொண்டு சென்று இந்த ராக்கெட் கழற்றிவிடும். பின்னர் மிக அதிகமான வேகத்தில் இந்த விண்வெளி ஓடம் பூமியின் காற்று மண்டலத்தில் திரும்ப நுழையும். அப்படி அந்த விண்வெளி ஓடத்தின் குப்பி வேகமாக நுழையும் போது காற்று மண்டலத்துடனான உராய்வின் காரணமாக 2000 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அந்த குப்பி வெப்பமடையும். அந்த அளவு வெப்பத்தை ஓரியனின் வெப்பம் தாங்கும் தொழில்நுட்பம் தாக்குப்பிடிக்கிறதா என்பதை விஞ்ஞானிகள் தெரிந்து கொள்வார்கள். பின்னர் பாராசூட்டுகளை விரிக்கச் செய்து இந்த விண்கலத்தை மெக்சிகோவின் மேற்கு கரையோரத்தில் இருக்கின்ற பாஜா தீபகற்பம் அருகே பசிபிக் கடலில் இந்த விண்குப்பி பூமியில் இறங்கும். கிளம்பியதிலிருந்து மொத்தம் 4.5 மணி நேரம் இந்த விண்வெளி ஓடம் பறப்பதாக இந்த வெள்ளோட்டம் அமைந்திருக்கிறது. அது பூமியில் இறங்குவதை படம் பிடித்து நேரடி ஒளிபரப்பு செய்வதற்காக ஆளில்லா விமானம் ஒன்றை நாசா அந்த பகுதியில் பறக்க விட்டிருக்கிறது. ஓரியன் தண்ணீரை தொட்டவுடன் அதனை மீட்பதற்காக அமெரிக்க கடற்படை வீரர்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த விண்குப்பியை ஒரு கப்பலுக்குள் இவர்கள் இழுத்து வந்து விடுவார்கள். மனிதர்கள் பயணிப்பதற்கான வசதிகளுடன் ஓரியன் விண்வெளி ஓடத்தின் குப்பி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. தவிர வேறொரு சக்திமிக்க ராக்கெட்டையும் நாசா தற்போது உருவாக்கி வருகிறது. இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் அது தயாராகிவிடும் என தெரிகிறது. இருந்தாலும் ஓரியன் மனிதர்களை விண்வெளிக்கு சுமந்து செல்வதென்பது 2020 பிற்பாடுதான் நடக்கும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள்.
பிபிசியின் ஜொனாதன் எமோஸ் அனுப்பிய குறிப்பை கேட்டீர்கள். ஆஸ்திரேலியா அகதிகள் தொடர்பான தனது குடிவரவு கொள்கைகளில் பெரிய அளவிலான மாற்றங்களை செய்திருக்கிறது. இந்த மாற்றங்கள் தொடர்பில் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவையைச் சேர்ந்த பால விக்னேஸ்வரன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இந்த மாற்றம் ஒரு பாரிய தாக்கத்தை இந்த ஆஸ்திரேலியா குடிவரவாளர்கள் அல்லது அகதிகள் என்று சொல்லி அங்கீகாரம் கேட்பவர்களை பரிசீலிக்கும் முறையில் ஏற்படுத்தி இருக்கிறது என்று எல்லோரும் கருதுகிறார்கள். அந்த அடிப்படையில் அகதிகள் பிரகடனம் எந்த விதமான அடிப்படையில் அகதி என்பதை வரவிலக்கணப்படுத்துகிறது என்பதை அதே வரவிலக்கணப்படி எடுக்காது ஆஸ்திரேலிய அரசாங்கம் எந்த அடிப்படையில் அதை வியாக்கியானம் செய்கிறது, இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் என்ற அடிப்படையிலேயே தீர்மானம் எடுக்கப்பட போகிறது என்பது முதலாவது. அகதிகளுக்கான விண்ணப்பம் துரிதமாக பரிசீலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள் கிறிஸ்துமஸ் தீபாவளியிலிருந்து உடனடியாக வெளியே விடப்படுவார்கள் என்று அறிவித்தலும் வந்திருக்கிறது. மேலும் இப்போது 30,000க்கும் மேற்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் தங்கள் தற்காலிக அனுமதியுடன் காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வேலை செய்வதற்கான அனுமதி பலருக்கு இல்லை. அவர்கள் பணிபுரியலாம், அதாவது வேதனத்துக்கு பணிபுரியலாம் என்றவாறான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அகதிகள் என்று காணப்படும் இடத்து 5 ஆண்டுகள் வரையிலான ஒரு தற்காலிக பாதுகாப்பு வழங்குவதற்கான விசா வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் ஒரு நிரந்தர குடியுரிமை அல்லது நிரந்தர பாதுகாப்பு இங்கே வழங்கப்பட மாட்டாது என்பதே நிலைமை. இதைவிட அவர்கள் தமது குடும்பங்களை ஆஸ்திரேலியாவுக்குள் எடுக்க முடியாது என்ற அறிவித்தல் வந்திருக்கிறது. மேலும் படகுகளை, ஆஸ்திரேலியா நோக்கி வரும் படகுகளை திருப்பி அனுப்புவதில் ஆஸ்திரேலியா தமது விருப்பப்படி இயங்க முடியும். அந்த அடிப்படையிலும் இந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது.
இப்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடைமுறைகள் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவின் பெருநில பரப்புக்குள் இருக்கின்ற அகதிகளுக்கு பொருந்துமா, அல்லது நோரோ தீவில் வைக்கப்பட்டிருக்கின்ற அகதிகளுக்கும் இது பொருந்துமா?
புதிய சட்டமன்றம் கொண்டு வந்தார்கள் 2013 புதிதாக வந்தவர்கள் யாரும் ஆஸ்திரேலியாவுக்கு வர முடியாது என்ற அடிப்படையில் அதற்கு பின்னர் வந்தவர்களே நோரோ தீவுக்கு பெரும்பாலும் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதால் இது அவர்களுக்கு பொருந்தாது. பெருநில பரப்பில் இருப்பவர்களும் ஆஸ்திரேலியாவின் கட்டுப்பாட்டுக்குள்ள ஆஸ்திரேலியாவின் கிறிஸ்துமஸ் ஐலண்ட் போன்ற இடங்களில் உள்ள அகதிகளுக்கு பொருந்தும் என்பதே இப்போதுள்ள நிலைமை.
கிறிஸ்துமஸ் தீவில் இருக்கின்ற குழந்தைகள் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் அவர்களின் பெற்றோர்களும் சேர்த்து அழைத்து வரப்படுவார்களா, என்ன நிலைமை?
இந்த குழந்தைகளுடன் பெற்றோர்கள் வரப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த குழந்தைகளை முன்னிலைப்படுத்தி அதை ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு ஆதாயமாக அமைச்சர் பயன்படுத்தி விட்டார் என்ற குற்றச்சாட்டும் காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் குழந்தைகள் உயர்த்தி வாசிக்கப்படுவதன் காரணமே இது ஒரு பெரிய சிறந்த தீர்மானம், இது ஒரு சலுகையாக வழங்கப்படுகிறது என்று இந்த அரசாங்கம் காட்டுவதே என்பதுதான் அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்கள் வருத்தத்துடன் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
நீங்கள் தமிழ் அகதிகள் தொடர்பாக அதிகம் கவனம் செலுத்தி வருகிறீர்கள். இந்த மாற்றங்கள் தமிழ் அகதிகளை பொறுத்தவரையில் எத்தகைய மாற்றங்களை உருவாக்கும்?
இது பொதுவாகவே எல்லோருக்கும் பொருந்தும் விதமாக இருக்கின்ற போதிலும் தமிழகதிகள் என்று பார்க்கும் இடத்து இலங்கையில் பிரச்சனை தீர்ந்து விட்டது என்று எப்போதாவது இந்த அரசாங்கம் நினைத்தால், அல்லது அப்போது பதவியில் உள்ள அமைச்சர் நினைத்தால், இந்த டெம்பரரி புரொட்டெக்ஷன் விசா என்று சொல்லப்படுகிற அகதிகள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்களை கூட திருப்பி அந்த நாட்டுக்கு அனுப்பும் அதிகாரம் இப்போது அமைச்சருக்கு முழுமையாக வழங்கப்பட போகிறது. அந்த அடிப்படையில் நாளை மறுநாளே இலங்கையில் ஒரு தேர்தல் நடந்து இந்த இலங்கையிலுள்ள அரசு மாற்றம் அல்லது ஒரு பிரச்சனையற்ற நிலைமை வந்துவிட்டது என்று இந்த நாட்டு அரசாங்கம் கருதும் இடத்து அகதிகளாக அங்கீகரிக்கப்பட்டவர் கூட ஒரு மறுபரிசீலனைக்கான வாய்ப்பு ஒன்றுமே வழங்கப்படாது, நாட்டுக்கு திருப்பி அனுப்பும் நிலைமை காணப்படுவதும் ஒரு வருஷத்துக்குரிய விடயமாகவே இந்த தமிழ் பின்னணி உள்ள அகதிகளுக்கான செயற்பாட்டாளர்களாலும் பார்க்கப்படுவது என்பதை நாங்கள் இங்கு நிச்சயமாக பதிவு செய்யலாம்.
ஆஸ்திரேலிய தமிழ் பேரவையைச் சேர்ந்த பால விக்னேஸ்வரன். மாலத்தீவுகளின் தலைநகர் மாலையில் உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து அங்கே குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதையடுத்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக குடிநீர் அங்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற நாடுகளும் முன்வந்திருக்கின்றன. மாலையில் உள்ள நிலை குறித்து அங்கே வேலை செய்யும் இலங்கையைச் சேர்ந்த முகமது ஜதீர் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
நேற்று மாலைதீவில் தலைநகரத்தில் வந்து நீர்வளங்கள் படியாத அம்சங்களில் வந்து மின்னொழுக்கு காரணமாக தீ ஏற்பட்டது. அது பகல் நேரம் ஒரு 2-3 மணி வரை தீயை கட்டுப்பாட்டு கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து நீர் வழங்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை காணப்படுது இப்போதைக்கு.
இப்பொழுது இந்தியா குடிநீரை விமானத்தின் மூலமாக அங்கே கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றன. அப்படி கொடுக்கப்பட்ட நீர் விநியோகிக்கப்பட்டிருக்கிறதா?
பாதுகாப்பு படையினர் மக்களுக்காக குடிநீரை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். மற்ற நாடுகள் உதவுவதற்கு முன் வந்துள்ளது இதுவரைக்கும் கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இந்தியாவுடையது கிடைக்கப்பெற்றுள்ளது.
குழாயில தண்ணி எப்போ வரும்னு சொல்றாங்க?
குழாயில தண்ணி இப்போதைக்கு மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 மணி நேரம் என்ற கணக்குப்படி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா எப்ப வரும் வண்டி இதுவரைக்கும் சரியான தகவல் கிடைக்கப்படல. இதுவரைக்கும்
மாலியில வந்து அந்த ஊற்று நீர் கிணற்று நீர் போன்றவை வசதிகளே கிடையாதா?
கிணற்று நீர் இருக்கு, ஆனா அந்த கிணற்று நீர் வந்து குடிக்க பயன்படுத்த முடியாது.
மாலியில் இருக்கும் முகமது ஜதீர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்த இந்திய கண்ணோட்டம். ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற பல்வேறு தாக்குதல்களில் பாதுகாப்பு படையினர் உட்பட 20 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். சமீபத்தில் மிக அதிக அளவு வன்முறை நடந்த நாளாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. மேலதிக விவரங்களுடன் நமது புதுடெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுதந்திர பாண்டியன்.
ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தீவிரவாதிகள் நடத்திய பல தாக்குதல்களில் ஒரே நாளில் 20 பேர் வரை கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்திய ராணுவத்தின் உயர் அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் சங்கல்ப் குமார் உள்ளிட்ட 11 பாதுகாப்பு படையினர் இந்த தொடர் தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாகவும், எனினும் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயன்ற 6 தீவிரவாதிகளும் பதிலடி தாக்குதல்களில் கொல்லப்பட்டுவிட்டதாகவும், அதேபோல் இதே தாக்குதல் சம்பவங்களில் 10 அதிகமான பொதுமக்கள் காயமடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வெளிவரும் செய்திகள் கூறுகின்றன. அம்மாநிலத்தில் உள்ள உரி பகுதிக்கு அருகில் உள்ள முகுரா என்கிற இடத்தில் இன்று விடியற்காலையில் தாக்குதல் சம்பவங்கள் தொடங்கின. தொடர்ந்து ஸ்ரீநகர் பகுதிக்கு அருகில் உள்ள சௌரா என்கிற இடத்திலும், மூன்றாவதாக ஷோபியன் காவல் நிலையத்திலும், அதன் பின்னர் புல்வாமா பகுதியில் அமைந்துள்ள திரால் பேருந்து நிலையத்திலும் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடந்தன. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவுகள் 5 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. வரும் 9 3 கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள சூழலில் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன. தொடர்ந்து நடைபெற்று வரும் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் அம்மாநிலத்தில் நடைபெற்று வரும் தேர்தலை தடுத்து நிறுத்ததான் என்றும் அரசியல் கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன. நடைபெற்று முடிந்த இரண்டு கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவிலும் வாக்களித்தோரின் சதவிகிதம் அதிகரித்து காணப்படுவதால் அதற்கு இடையூறு ஏற்படுத்தும் நோக்கில்தான் இந்த தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தாக்குதல் சம்பவம் தொடங்கிய உரி பகுதியில் வரும் திங்களன்று தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று திட்டமிடப்பட்டிருந்தது. தற்போதும் இந்த திட்டத்தில் மாற்றம் இருக்காது என்று பிரதமர் அலுவலக வட்டார செய்திகள் கூறுகின்றன. இந்த தொடர் தாக்குதல் சம்பவங்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஆலோசனைகளில் ஈடுபட்டுள்ளன.
பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானிய விலை மண்ணெண்ணெய் திட்டத்தை செய்ய மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. மின்வசதி இல்லாதவருக்கு மட்டுமே வங்கி மூலம் இனி இந்த மானியம் நேரடியாக அளிக்கப்படும். இந்த முடிவை தமிழக அரசியல்வாதிகள் பலர் கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர். மேலதிக விவரங்களுடன் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இந்தியாவில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் மானிய விலையில் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு செய்வதை நிறுத்தப்போவதாக மத்திய நிதித்துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த செய்திகளில் 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி மிக குறைவான சதவீதத்தினரே மண்ணெண்ணெயை அடுப்பெரிக்க பயன்படுத்துவதாக தெரிய வருவதாகவும், மின் இணைப்பு இல்லாதவர்கள் விளக்கு எரிப்பதற்கு மட்டுமே பயன்படுத்துவதாகவும் கூறி, அதனால் மின் இணைப்பு இல்லாத வீடுகளுக்காக மட்டுமே மண்ணெண்ணெய் இனி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அரசின் நியாய விலை கடைகளின் மூலம் பொதுமக்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வரும் மண்ணெண்ணெயை மத்திய அரசுக்கு சொந்தமான பெட்ரோலிய நிறுவனங்கள்தான் ஒதுக்கீடு செய்து வருகின்றன. மத்திய அரசின் இந்த முடிவினால் 100% மின் வசதி செய்திருப்பதாக கூறும் மாநிலங்களுக்கு இனி மானிய விலையில் மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு இருக்காது. மத்திய அரசின் இந்த உத்தேச முடிவிற்கு தமிழக அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் நியாய விலை கடைகளின் மூலம் மண்ணெண்ணெயை வாங்கி பயன்படுத்தி வரும் சிலரிடம் மத்திய அரசின் முடிவு குறித்து கேட்டபோது அதிர்ச்சி தெரிவித்ததோடு தங்களுக்கு தொடர்ந்து மண்ணெண்ணெய் தேவைப்படும் என்று கூறினார்.
நாங்கெல்லாம் வந்து பணக்காரங்க கிடையாது, ஏழைப்பட்டவங்க தான், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, பூ வித்து தான் நாங்க சாப்பிடணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும், கிருஷ்ணா இல்ல தான் நாங்க நம்பி வாழறோம், அதையும் இல்லைன்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம் சார். எங்களுக்கு கேஸ் வர்றதுக்கே 20 கூட ஆகுது சார், வர்றதுக்கு கேஸ் வர்றதுக்கு 20 கூட ஆகுது. நான் எங்கள் பக்கத்தில் தான் கிருஷ்ணால் கடை இருக்குது, போய் பாருங்கள் எவ்வளோ கூட்டம், அதுக்கே இல்லை இல்லைன்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க.
நாங்கள் சிலிண்டர் நாங்கள் வாங்கலை, எங்களுக்கு சிலிண்டர் இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும், ஸ்டவ் தான் பற்ற வைக்கணும், கிருஷ்ணா ஊற்றி அடுப்பு தான் பற்ற வைக்கிறோம், நாங்கள் ஸ்டவ் பம்பு ஸ்டவ் தான் வச்சுக்கிறோம், கேஸ் எங்ககிட்ட கிடையாது. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், எங்களுக்கு கிருஷ்ணா ஊற்றலனா நாங்கள் என்ன பண்ண முடியும், எல்லாம் எவ்வளோ பேர் வீட்டில் வந்து கிருஷ்ணா வச்சு தான் பண்ண அடுப்பு பற்ற வைக்கிறாங்க, கேஸ் எல்லாரும் வீட்டிலுமே கேஸுக்கு திருங்குது, சிலிண்டர் ஒன்று வச்சுக்கணும், என்ன பண்ணுவாங்க, சிலிண்டர் வரலனா கேஸ் பார்த்து அடுப்பு பற்ற வைக்கிறோம். நாங்கள்
ரொம்ப இதுவாக இருக்குது, ஏன்னா மண்ணை திடீர்னு கேஸ் சிலிண்டர் ஆகிடுது, புக் பண்ணால் 15 ஆகுது வர்றதுக்கு, அது வரைக்கும் மண்ணெண்ணெய் இல்லாமல் என்ன பண்ணுறது, அந்த மண்ணெண்ணெய் வடித்தா தானே அடுப்புக்கு, முக்கிய அடுப்புக்கு தானே சார் இது, ஸ்டவுக்கு மண்ணெண்ணெய் தேவைப்படுது, விளக்குக்கு தேவைப்படலை, இதே பற்ற மாட்டேங்கிறது, 3 பற்ற மாட்டேங்குது, இது 15 ஒரு வாட்டிக்கு சிலிண்டர் வருது, இப்போ சிலிண்டர் வர வரைக்கும் எப்படி சமைக்காமல் இருக்க முடியும், அது வரைக்கும் ஹோட்டலில் சாப்பிட முடியுமா?
எங்களுக்கு கிருஷ்ணால் தேவைங்க, கேஸ் வந்து 1 மாதம் 22 தான் வருது, 1 மாதம் 10 வரல எங்களுக்கு கேஸ், எங்களுக்கு கிருஷ்ணால் தேவை, கிருஷ்ணால் நிறுத்தாத எங்களுக்கு 2 கொடுக்கணும், நிறுத்துறது 5 இருக்கிறோமே, 5 நாங்கள் எங்கே போகிறது?
தமிழகத்தில் தற்போது நியாய விலை கடைகளின் மூலம் 1 மண்ணெண்ணெய் ₹13.70 விற்கப்படுகிறது. தமிழகத்திற்கு தற்போது 65,140 கிலோலிட்டர் மண்ணெண்ணெய் தேவைப்படுவதாக தமிழக அரசு கூறுகிறது. ஆனால் மத்திய அரசு சுமார் 29,000 கிலோலிட்டர்களை மட்டுமே மானிய விலையில் ஒதுக்கீடு செய்து வருவதாக தமிழக அரசு குற்றம் சாட்டி வருகிறது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். ஒரே திறமையையும் அனுபவத்தையும் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையே ஊதிய வேறுபாடுகள் பல்வேறு துறைகளிலும் காணப்படுவதாக சர்வதேச தொழிலாளர் நல அமைப்பு நடத்திய ஆய்வில் கண்டறியப்பட்டிருக்கிறது. விவசாயம், கட்டுமான தொழில் போன்ற உடல் உழைப்பை அதிகம் சார்ந்த தொழில்களில் இதுபோன்ற நிலைகள் பல காலமாக நீடித்து வருகின்றன. ஆனால் உயர் தொழில்நுட்ப துறைகளில் நிலை என்ன என்று சென்னையில் உள்ள சென்னை ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் பி துரைசாமி அவர்களை தொடர்பு கொண்டு
கேட்டேன். பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் கொஞ்சம் வருஷமா நாங்க இருக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறோம். அதுல வந்து ஜென்ரல் லேபர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரி எல்லா ஆக்குபேஷன் இருக்கிற இதையும் பார்த்திருக்கோம். அப்புறம் வந்து ஸ்பெசிபிக்கா சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் லேபர் மார்க்கெட்டையும் நாங்க பார்த்திருக்கோம். சயின்டிபிக் அண்ட் டெக்னிக்கல் லேபர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இதுல வந்து எல்லாம் கிராஜுவேட் அண்ட் அபோவ் தான் மெயினா அந்த லேபர் மார்க்கெட்ல இருக்கிறாங்க. அதுல கூட வந்து பெண்களுக்கு 22% கம்மியா ஊதியம் கிடைக்குது. ஆண்களுக்கு கிடைக்கிற ஊதியத்தை விட பெண்களுக்கு 22% குறைவா தான் கிடைக்குது. அதுல ஹையர் எஜுகேட்டட் விமனுக்கு 21%, லோயர் எஜுகேட்டட் விமனுக்கு 29% குறைவா தான் ஊதியம் கிடைக்குது.
இப்பொழுது அரசும் பெரிய தனியார் நிறுவனங்களும் ஆண் பெண் என்று பாலியல் வேறுபாட்டின் அடிப்படையில் சம்பளத்தை கொடுப்பதில்லை. ஆகவே இந்த வேறுபாடுகள் எந்தெந்த நிறுவனங்களில் அதிகமாக இருக்கிறது?
இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர்னு சொல்லக்கூடிய தொழிற்சாலைகளில் பெண்களுக்கு மிகவும் குறைந்த, அதாவது வித்தியாசம் அதிகமாக இருக்கு. ஆண்கள் பெண்கள் ஊதிய விகிதம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. இந்த ஐடி செக்டர் என்று சொல்லக்கூடிய இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில்களில் ஓரளவுக்கு குறைந்த வித்தியாசம் இருக்கிறது.
இந்த ஊதிய மாறுபாடுகளுக்கு என்ன காரணம்?
இது வந்து ஒரு 20-40% அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. 40% மேனுஃபேக்சரிங் செக்டர்லயும் ஒரு 20% இந்த ஐடி செக்டர்லயும் இருக்குது. ரெண்டு காரணங்களால இந்த வித்தியாசம் இருக்கலாம். ஒண்ணு, பெண்களுக்கு வந்து கல்வி தகுதியை ஆண்களோட குறைவா இருக்கலாம். ஊதிய விகித வித்தியாசத்தை எதனால அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 60% எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல இருக்கிற வித்தியாசத்தினாலதான் வருது. மீதி 40% மற்ற காரணங்களால வர்றது. என்ட்ரி பாயிண்ட்ல வந்து இது பண்ணும்போது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இது போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆண்களோட குறைந்தாதான் பே வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இன்னொரு இது சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த ஐடி செக்டர்ல பார்த்தா கிட்டத்தட்ட என்ட்ரி லெவல்ல 65% உமனா தான் இருக்கிறாங்க. ஐடி செக்டர்ல மீன்ஸ் 35% தான் மென். ஆனா இங்க வந்து மிடில் லெவல் வந்து சீனியர் லெவல் மேனேஜர் கேட்க போகும்போது இவங்க வந்து 27% தான் இருக்கிறாங்க. 9% சீனியர் லெவல்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்து பார்க்கும்போது என்னன்னா விமன் வந்து ப்ரோக்ரஷன் தி ஜாப் வெரி ஸ்லோ.
இதை மாற்றத்துக்கு அரசாங்கம் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? சட்டங்களை கொண்டு வர முடியுமா? என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க?
இந்த டெவலப்டு கண்ட்ரீஸ் சொல்லிங்கன்னா இந்த மெட்டர்னிட்டி லீவ் வந்து ஆண்களுக்கு இந்த பெண் ஆண்களுக்கும் இந்த சைல்டு கேர் மெட்டர்னிட்டி டைம்ல ஹெல்ப் பண்றதுக்காக லீவ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை இந்தியால கொண்டுட்டு வரலாம். இன்னொன்று வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம் மட்டும் நான் வந்து யூஎஸ்ல பிரான்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெண்கள் வந்து இப்போ பகுதி நேர வேலையா எடுத்துக்கலாம். அதாவது இந்த 40 hours பதில் 20 hours ஒர்க் பண்ணலாம், 30 hours ஒர்க் பண்ணலாம். அவங்களுடைய டிபெண்டிங் அப்பான் தர் ஃபேமிலி
கமிட்மெண்ட் வேலை செய்யலாம்.
வீட்டில் இருக்கு இந்த ஐடி செக்டர் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இந்தியாவில் இன்னும் அவ்வளவா இல்லை.
பேராசிரியர் பி துரைசாமி அவர்கள் தெரிவிக்கிறார்கள். பஞ்சாப் மாநிலத்தில் இடம்பெற்ற ஒரு கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் ஒன்றில் பங்கெடுத்த பலர் பார்வை கோளாறுகளுக்கு உள்ளாகியிருக்கின்றனர். தனியார் அமைப்புகளாலும் சிலவேளை அரசாங்கங்களாலும் நடத்தப்படுகின்ற இப்படியான முகாம்களில் இதுபோன்ற விபத்துக்கள் அவ்வப்போது ஏற்படுவது குறித்து சென்னை அரசினர் கண் மருத்துவமனையின் முன்னாள் தலைமை மருத்துவர் டாக்டர் எம் ராதாகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
அதாவது இந்த கேம்புங்கிறதுல இருந்து ஒரே நாளையில நிறைய கேஸ பண்றது ரொம்ப பப்ளிசிட்டிக்காகவும் நிறைய பண்ணும்போது அந்த ஸ்டெரிலைசேஷனுடைய குவாலிட்டி குறைஞ்சிரும். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனா வரும். நம்ம எல்லாரும் புழங்குற இடம் அப்ப வரும்போது கிருமிகள் பரவதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேஸ் கேம்புங்கிறது எப்படின்னா நம்ம பேஷண்ட் அழிச்சிட்டு வந்து ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் பண்றதுங்கிறது தான் மெத்தட் இப்பக்கி. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்லையோ சின்ன சின்ன கல்யாண மண்டபம் அல்லது ஒரு ஸ்கூல்லயே வச்சு பண்ணிடுறாங்க. அங்கேயே ஒரு டெம்பரரி தியேட்டர் மாதிரி செட்டப் பண்ணி பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணுனா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரதான் செய்யும். இப்ப 100 கேஸ் பண்றதுல ஒரு கேஸ்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் வரலாம். ஆனா உங்க 50 கேஸ் 30 கேஸ் 10 கேஸ் வருதுன்னா தட் இஸ் தி ப்ராப்ளம். அது அந்த புரோட்டோகால் பிரகாரம் நல்லா பண்ணுனா அது எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணணும், எப்படி காற்று ஓட்டம் இருக்கணும், எப்படி ஐவி ஃபுல்லிட்ஸ் எப்படி இருக்கணும், துணி எல்லாம் எப்படி ஸ்டெரிலைஸ் பண்ணணும், அது பிரகாரம் போனா ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் ஒரு க்ரௌடுன்னு வரும்போது சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கும் போது அந்த புரோட்டோகால் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும்.
கேட்ராக்ட் அறுவை சிகிச்சை முகாம் வெளியில நடத்தும் பொழுது அரசாங்கம் என்ன வகையான ஒரு புரோட்டோகால் நீங்க சொன்னீங்க இல்லையா, வழிகாட்டு நெறிமுறைகள் வச்சிருக்கு?
அதுக்கு இருக்கு நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் பிளைண்ட்னஸ் னு ஒரு அபெக்ஸ் பாடி இருக்குங்க. அவங்க வந்து தியேட்டர் எப்படி இருக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளவு கேஸ் பண்ணலாம் என்னங்கிறது எல்லா கைட்லைன்ஸும் இருக்கு. இப்போ ஆபரேஷன் பண்றோம், ஆபரேஷன் பண்றதுங்கிறது ஒரு பர்டிகுலர் தியேட்டர், தியேட்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படியே டைரக்டா தெருவை பார்த்துருக்க கூடாது. ரெண்டாவது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே ப்ரீ ஸ்டெரிலைஸ்டா இருக்கணும், பாயில் பண்ணக்கூடாது. இது வந்து ஓவர் க்ரௌட் இருக்கக்கூடாது. இந்த தியேட்டர் ட்ரெஸ்ஸோட அப்படியே வெளியில போகக்கூடாது. அப்படியே தியேட்டர்ல இருப்பான், வெளியில போவான், மறுபடியும் வெளியில இருந்து உள்ள வருவான். அந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு ஸ்டெரிலைசேஷன் இருக்காது. இதெல்லாமே சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான், ஆனா இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வரும். ஒரு 10 கேஸ் இருக்குன்னா 10 செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு கேஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தப்புறம் ஆர்டிகுலேட் பண்ணி தான் செய்யணும். அந்த மாதிரி எல்லாம் ரூல்ஸ் இருக்கு.
அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளும் வழிகாட்டுதல்களும் இவ்வளவு தெளிவாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கூட ஏன் இப்படியான அசம்பாவிதங்கள் ஏற்படுது? அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு கண்காணிப்பு இல்லாமல் போகுது இல்லையா? அப்ப அந்த கண்காணிப்பை எப்படி நெறிப்படுத்துவது?
இது வந்து ஒரு டீம் இருக்குங்க. அதுல ஏதாவது ஒரு இடத்துல சின்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த மாதிரி வந்துடும். ப்ராப்பர் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் சர்ஜன் அல்லது அவருடைய டெப்டி யாராவது ஒருத்தர் இதுங்க இங்க என்னென்ன பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குதா அதையிலே முன்னாடியே பார்த்து கேம்ப் எல்லாம் நடத்தலாமா அப்படின்னு சொன்ன பிறகுதான் அந்த இடத்துல கேம்ப் நடத்த முடியும். அதெல்லாம் இருக்குது. ஃபெயிலியருங்கிறத விட நான் என்ன சொல்றது, சுணக்கம்னு சொல்றது. அதாவது ஒரு தடவை சொல்லிட்டாங்கன்னா ரைட் அதே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தே டேக் இட் ஃபார் கிராண்டட் அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அவங்க. அதை வந்து ஒவ்வொரு தடவையும் போய் பாக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு சிலர் செய்யறாங்க, ஒரு சிலர் செய்யறது இல்லை. அது என்போர்ஸ்மெண்ட் தான் இங்க ப்ராப்ளம்.
டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய செவி கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.